ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருகுவதாக என்கிற வாழ்த்துகளோடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்றது ஒரு அருமையான ஏற்பாட்டில் நம் பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான ஏற்பாட்டில் நாம் அனைவரும் சத்தியத்தின் நிமித்தம் ஐக்கியம் கொள்வதற்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வெல்லப்படுவதற்கும் பிதா திட்டம் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த ஒரு நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு தெய்வீக முகாந்தரத்தோடு நாம் அனைவரும் இங்கே கூடி சேர்ந்திருக்கிறோம். இந்த ஒரு நாளிலும் கூட சகோதரர் அறிமுகப்படுத்தியதன் பிரகாரம் நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு உன் ஒளி வந்தது. வசனம் ஏசாயா, நம்மளுடைய கருவசனம் ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனம் நாம் காலை முதல் இந்த வசனத்தின் மேல இருக்கக்கூடிய தியானங்கள், இந்த வசனத்திலிருந்து நமக்கே கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய விளக்கங்கள், அருமையான பாடங்கள் ஆகியவற்றை நாம் கேட்டு வருகிறோம். குறிப்பாக இந்த ஒரு வசனம் தனிப்பட்ட விதத்தில் தீர்க்க தரிசனங்களில் மிகவும் முக்கியமான ஒரு வசனமாக காணப்படுகிறது. பிரதரசல் இந்த ஒரு வசனம் குறித்து அவருடைய விளக்கங்கள் அங்க ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். ரீப்ரின்ஸ் 21:36 அதுல அவர் சொல்லும் போது இந்த ஒரு குறிப்பிட்ட வசனம் இதனுடைய நிறைவேறுதல் நேரடியாக 2 இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அது இருக்கு. டபுள் அப்ளிகேஷன், 2 விதமான அப்ளிகேஷன். முதலாவது ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல், ஆவிக்குரிய இஸ்ரேல். இரண்டாவது மாம்சீக இஸ்ரேல். ஆனா இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் நாம் கலை முதல் பார்த்து வருகிறபடி இதனுடைய முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்த நிறைவேறுதல் முதலாவது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியில அது இருக்கும். பிற்பாடு அது மாம்சீக இஸ்ரேலர்கள் மத்தியில இருக்கும் என்பது நமக்கு தெரியும் சகோதர சகோதரர்கள். அந்த அடிப்படையில மிகவும் குறிப்பாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல சகோதர சகோதரிகளே, நமக்கு இதை பொருத்தி பார்த்து கண்டிப்பா இது குறித்த விளக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொண்டு ஜீவிக்க வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு திருமந்தை கூட்டம் நாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு குறிப்பிட்ட வசனம் நாம் பார்க்கும் போது இது தேவன் எவ்விதம் நிறைவேற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இதை கவனிச்சோம்னா எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் அதனுடைய நிறைவேறுதலின் காலகட்டத்துல, அது நிறைவேறி சற்று முடியும் காலகட்டத்துல தான் அதை குறித்த அதிகமான விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசனம் அது நிறைவேறக்கூடிய காலகட்டத்துல தான் அதை அதிகமாக தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப குறிப்பா இன்றைய காலையில நாம் இந்த ஒரு வசனத்துல எழும்பி பிரகாசித்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அந்த பாடம் பார்த்தோம். பட் காரணம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எழும்பி பிரகாசி சொல்றாரு, ஆனா அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபார் தை லைட் இஸ் கம், உன் ஒளி வந்தது அதனால் எழும்பி பிரகாசி. உங்ககிட்ட ஒளி வந்திருக்கு, நான் பத்த வச்சிருக்கிறேன், அதனால் நீங்க எழும்பி பிரகாசி. அந்த விஷயம் அங்க அவர் பேசுறார். அப்போ ரீசன், அந்த பிரகாசிக்கிறதுக்கான காரணம் அங்க தேவன் அங்க காட்டுறார். அப்ப காலையில பார்த்த பாடம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ரொம்ப பிராக்டிக்கலா இருந்துச்சு. எப்படின்னு கவனிச்சு பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அதாவது கர்த்தரேசுவனுடைய பாணிகள் மிகவும் சிறப்பான பாணி. ஜனங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள்ல இருந்து எடுத்து தெரியாத விஷயங்களை அருமையா அவர் போதித்தார். அதே மாதிரி இன்றைய நாள் காலையில கூட அப்படிப்பட்ட ஒரு பாடம் நாம் பார்த்தோம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து தெரியாத, அதாவது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை நாம் விளக்கங்களாக கேட்டோம் சகோதர சகோதரிகளே. அதே போல இந்த 2வது பகுதியில இந்த ஒரு குறிப்பிட்ட வசனம் நாம் பார்க்கிறோம், உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா இது எப்படி இருக்கோ, என்ன ரீதியில இருக்கோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, சகோதர சகோதரிகளே, இது ஒரு ஹிஸ்டரி லெசன் மாதிரி இருக்கும். அப்ப என்னன்றதர் ஹிஸ்டரி லெசன் அப்படின்னா கஷ்டமாச்சே அப்படின்னு நான் நினைக்க வேண்டாம். இது எப்படி அப்படின்னு சொல்லும் போது, சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்துல ஒரு வரியில சொல்லணும்னா, டிவைன் ஹிஸ்டரி ஆஃப் லைட், வெளிச்சத்தினுடைய தெய்வீக வரலாறு நாம் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கணும். அப்படித்தான் நாம் பார்க்கணும் சகோதரர். ஏன்னா அந்த ஒரு ரியலைசேஷன் இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு உணர்வு அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை அவர் விடமாட்டார். ஒரு விஷயத்தின் மேல அவருக்கே தேவையான தாக்கம் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர் அந்த ஒரு விஷயத்தை விடாம கைப்பிடிப்பார் சகோதரர். அதே மாதிரி இந்த ஒளி வந்தது அப்படின்னு சொல்லும் போது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நாம கவனிச்சு பார்த்தோம்னா, எளிமை பிரகாசிக்கிறதுக்கு கொடுத்ததான அந்த காலையில நாம் பெற்றுக்கொண்ட அருமையான ஆலோசனைகளையும் இது வந்த விதத்தையும் நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி பார்க்கும் போது அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? சில கேள்விகள் அதற்கான பதில், சில உதாரணங்கள் அதனுடைய விளக்கங்கள். இதன் அடிப்படையில இந்த உன் ஒளி வந்தது அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். சில கேள்விகள் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு நாம் என்ன சொல்லலாம்னா, இப்ப உதாரணத்துக்கு இந்த மேடையில இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லைட்டையும் ஆஃப் பண்ணிடலாம், அப்புறம் இந்த பவர் பாயிண்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், அப்புறம் பாருங்க நம்மளுடைய ஹால் ஃபுல்லா எவ்வளவு லைட்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பாக்குறோம் அந்த விண்டோஸையும் ஏதாவது ஸ்கிரீன்ல க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படி இருக்கும் இந்த ஹால்? நம்ம எல்லாம் சர்ச்சைஸ் கேட்கறதுக்கோ இல்ல நோட்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்ல பைபிள்ல ஏதாவது படிக்க சொன்னா படிக்கிறதுக்கோ நம்மளால முடியுமா? முடியாது. சோ அதே மாதிரி இப்ப நாம பாக்குறோம், இதை வேறொரு கோணத்துல யோசிச்சு பாக்கிறோம். இப்ப இன்னைக்கு இந்த ஒரு எக்லீசியா, இந்த ஒரு கன்வென்ஷன் முடிஞ்சு நாம் அனைவரும் நம்ம வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில நாம பாக்குறோம் சூரியன் உதிக்கல அப்படின்னா, சூரியனுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கல நாளைக்கு அப்படின்னு வைங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட அடுத்த நாள் பார்க்கும் போது அடுத்த நாளும் சூரியன் வரல, அதுக்கு அடுத்த நாளும் சூரியன் வரல அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னும் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, வாட் இஸ் அவர் சன் ஜஸ்ட் டிஸ்அப்பியர், சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெளிச்சம் ஒருவேளை பூமியில கிடைக்காம போயிருச்சு, இட்டர்னலி எப்படி இருக்கும்? நிரந்தரமாக சூரியனுடைய வெளிச்சம் கிடைக்காம போனா என்னென்ன நடக்கும்? ஒரு பக்கெட்ல துணியை அமுத்தி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த சராசரத்துல நம்மளுடைய பூமி அமிழ்த்தப்பட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க முதலாவது சிக்னல்ஸ் கட் ஆகும், ஒளி கதிர்வீச்சு கிடைக்காததுனால அந்த உண்மையான தேவையான கதிர்வீச்சுக்கள் நமக்கு தெரியாம இங்க இருக்கு, அதெல்லாம் கட் ஆயிடும், வெளிச்சம் இல்லைன்னு. அதே மாதிரி பார்க்கும் போது இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, வெப்பம் இருக்காது. வெப்பம் இல்லைன்னா என்ன என்ன ப்ராப்ளம்? வெப்பம் இல்லை அப்படின்னா எல்லாம் ஜில்லுன்னு ஆகாமிச்சு, எல்லாம் ஜில்லுன்னு கூலாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அங்க அனைத்தும் உறைஞ்சு போய் ஜீவன் அங்க இருக்காது, இன்னும் சுவாச வாயு இருக்காது. ஆகையினால இந்த ஒரு பூமி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது இருள்ல ஜீவனற்ற நிலைமையில இருந்துரும் சகோதர சகோதரிக்க. இன்னும் நம்ம வேறொரு கோணத்துல யோசிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கலாம். ஒட்டுமொத்த அந்த சராசரத்துல ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நம்மளுடைய பாணியில் ஒரு 24 மணி நேரம் ஒட்டுமொத்த அந்த சராசரத்துல சுத்தமா வெளிச்சமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த வெளிச்சம் இல்லாத போது ஒட்டுமொத்த அந்த சராசரத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்னா, மின்காந்த கதிர்வீச்சு சொல்றாங்க. இந்த மின்காந்த கதிர்வீச்சு அங்க இல்லாம போயிடும். மின்காந்த கதிர்வீச்சு இல்லைன்னா என்ன அப்படின்னா, இங்க நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம் போட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் அப்படின்ட்டு, இந்த இதெல்லாம் அணுக்குள்ள இருக்கக்கூடிய, ஒவ்வொரு அணுக்குள்ளயும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த போட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் இது அத்தனையுமே போய் வெறும் அணுக்கருக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆகையினால இந்த அணுக்கருக்களுக்குள்ள இந்த போட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் வேலை செய்யாம போச்சு அப்படின்னா ஓரோரு உட்கருக்களும் ஓரோரு அணுவோட சேர்ந்து 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 எல்லா கிரகங்களும் எல்லா கோள்களும் ஒன்னோடு ஒண்ணு கூடி ஒட்டுமொத்த கிரகங்களும் கோள்களும் எல்லாம் ஒண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலா உருவாயிட்டு இருக்கு. அந்த ஜீவனே இருக்காது. ஆகையினால் தான் சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பூமி, நேரடியான பூமி, சாதாரண பூமி, நம்மளுடைய இயற்கையான பூமி மனிதனுடைய குடியிருப்புக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜீவனற்று அது, ஃபார்ம்லெஸ். அதுல பார்க்கும் போது அந்த வசனம் நமக்கு தெரியும், ஆதி ஆகமத்துல ஆழத்தின் மேல என்ன இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. அந்த இருள் இருக்கும் போது அங்க தேவன் முதலாவது கட்டளையிட்டார், ஜீவன் கொடுக்கணும் அப்படின்னா வெளிச்சம் உண்டாக கடவுது சொன்னார். இது ஒரு நேரடியான இருள். ஆனா நமக்கு என்ன இருள் அப்படின்னா, காலையில கூட பாடம்ல பார்த்தோம், நமக்கு நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம், அது மற்றொரு இரவை குறிக்கிறது, அதுதான் நிஜமான இருள். அந்த நிஜமான இருள் நம்மளுடைய ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு டார்க் நைட் மாதிரி, ஒரு காரிருள் இரவு மாதிரி. மனுக்குலத்துல அத்தனை பேரோ இந்த காரிருள்ல நம்மளுடைய ஜீவனை கழிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு ராத்திரியினுடைய காலகட்டம் எவ்வளவு அப்படின்னா 6000 இயர்ஸ், 6000 வருஷமா. பாவம் அதன் விளைவாக வரக்கூடிய மரணம், இது மனுக்குலத்தை ரொம்ப ஆட்டி படைச்சிருக்கு. இந்த ஒரு இருளினுடைய விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஒரு ராத்திரியில மனுக்குலத்தை நம்ம அனுகூலமா இருக்கக்கூடிய நாம அத்தனை பேரோ பலி, வேதனை, பதட்டம், ஏமாற்றம், தவிப்பு, சஞ்சலம், மரணம். ஆகையினால இந்த ஒரு ராத்திரியில நாம் அனைவரும் கடந்து போனதுனால என்னாச்சுன்னா, இந்த ஒரு ராத்திரியில நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அத்தனை பேரோ ஓரோருத்தர் மூளைக்குள்ளையும் மறக்க முடியாத சிந்தனைகளாக இருக்கு சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு ராத்திரியில யாரெல்லாம் பிறந்தாங்களோ அத்தனை பேரோ சஞ்சலப்பட்டு தவிச்சு அந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள கடந்து போய் இன்னைக்கு நித்திரையடைஞ்சு நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி இருள் காலகட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி அருமையான சத்தியத்துக்குள்ள நம்மளை போல வராதவங்க அத்தனை பேர்களுக்கோ அவங்க ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில அவங்க மரணத்துக்குள்ள கடந்து போறாங்க சகோதர சகோதரிகளே. ஒருவேளை சத்தியம் கிடைக்காத ஒரு சகோதரரையோ ஒரு சகோதரியோ 1000 வருஷம் தயார் பண்ணிட்டு அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தங்களை அவங்க வீட்டுல இருந்து பிரிச்சா அவருனால சந்தோஷமா இருக்க முடியாது. 1000 வருஷம் அவர் திடகாத்திரமா திடன் கொடுக்கக்கூடிய எல்லா தைரியமா வளர்த்தினாலும் அவருடைய நெருங்கிய சொந்தமோ அவருடைய நெருங்கிய உறவோ மறிக்கும் போது அந்த வருத்தத்தை அவர்னால தாங்காம இருக்க முடியாது சகோதர சகோதரிகளே. நூற்றாண்டுகள் கடந்து போச்சு, அத்தனை வருஷங்களும் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளை இருள் இந்த 6000 வருஷமாக மனுக்குலத்தை இந்த இருள் என்ன பண்ணிருக்குன்னா, ஒலிக்கிட்டு இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கு, பிரிச்சு வச்சிருக்கு சகோதர சகோதரர். நெருங்கவே முடியல, ஒலிக்கிட்ட நம்மளால போகவே முடியாத அளவுக்கு அவ்வளோ இருள் இந்த பூமியில இருந்திருக்கு. இதனுடைய காட்சி ரொம்ப அகோரமா இருக்கும். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 வருஷத்துல 20-30 பில்லியன் பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அத்தனை பேருடைய வாழ்க்கையிலுமே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் சந்தோஷமா இருந்து முடிச்சதாகவே இல்லை. அத்தனை பேருடைய வருத்தங்களும் எப்படிதான் இருந்திருக்குது அப்படின்னா, அந்த சஞ்சலத்திலையும் தவிப்புலையும் போய் கஷ்டத்திலையும் போய் ஐயோ போதும் அப்படிங்கிற நிலைமை அங்க பூமியில போயிட்டு இருந்திருக்கு சகோதர சகோதரி. கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு விஷயங்களையும் கவனிச்சு பார்க்கக்கூடிய சில முயற்சிகள் அங்க போச்சு. மனிதனுடைய முயற்சிகள் மரணத்துக்குள்ள போகும் போது இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யோசிச்சாங்க எப்பயாவது கடைசியா சாக போற நேரத்துல ஒரு மாத்திரையை கொடுத்து அவங்களை பொழுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முடியல. ரொம்ப வருஷம் பாடுபட்டாங்க. மரணம் அது இருள் மாதிரி, அதுல இருந்து யாருனாலையும் காப்பாற்ற முடியல இன்னைக்கு வரைக்கும்.
இவங்க தான் இப்படி செஞ்சு முயற்சி எட்டு அவங்க தோல்வியில இருக்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு பேரு சில பேர் முயற்சி எடுத்தாங்க, அதுதான் நாம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, சில மத இயக்கங்கள், ஆயிரம் ஆயிரமான மத இயக்கங்கள் தோன்றி நாங்க கூட கொஞ்சம் சத்திய வச்சிருக்கிறோம், நாங்க கூட இது சம்பந்தமா பேசுறோம் சொல்லி பேசி கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவங்க இன்னும் குழப்பி விட்டுட்டாங்க. ஆகையினால இந்த ஒரு இருளினுடைய விஷயம் மேலும் மர்மத்துக்குரிய விஷயமாகவும், பூமியில ஒரு டார்க்னஸ், ஒரு இருள், எந்த விஷயத்தை பார்த்தாலும் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைமையில குழப்பம் நிறைந்த ஒரு உலகமாக அது இருந்துட்டு போயிருச்சு. இப்படி இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் மத்தியில ஜீவிக்கக்கூடிய மற்ற மனுஷர்களுடைய இருதயத்துக்குள்ள போய் ஒருவேளை நாம கவனிச்சு பார்த்தோம்னா, அவங்களுக்குள்ள அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கோம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த இருள், ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த சஞ்சலம், இதிலிருந்து விடுதலை தருவதற்கு வேற ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பா இந்த ஒரு ஓசை அங்க கேட்கறத நம்ம கவனிக்கணும். இது என்னவாயிருச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் இது ஒரு மர்மம் மாதிரி, ரகசியம் மாதிரி, புதிர் மாதிரி இருந்து மரணம் தான் எல்லாத்துக்கும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு டார்க், ஒரு வெளிச்சமே இல்லை, ஒரு தெளிவே இல்லை. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மரணம்ங்கிறது அது இருள் கூட சம்பந்தமானது. இன்னும் அவங்க ஃபியூச்சரை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மேலும் பயம் உள்ளதாக்கி மேலும் புதிருக்குரியதா காட்டு. பழைய காலங்களை பார்க்கும்போது, மிஸ்ட்ரி ஆஃப் த பாஸ்ட் பார்க்கும்போது அதையும் அப்படிதான் காட்டு. அப்ப இதை கட்ட வைக்கிறது யார்? இந்த மாதிரி ஒரு இருளத்துல இருந்து, அந்தகாரத்துல இருந்து இவங்களை காப்பாத்துறது யார் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்க்கும் போது, இந்த மரணம், இருள், அந்தகாரம் இவைகளை கட்ட விழுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய அருமையான குழு தேவன் தான் வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் அதைத்தான் விரும்புகிறார் சகோதர சகோதரி. எப்படின்னு கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, அதாவது அந்த ஒரு மரணத்து குறித்த, இருள் குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, ஜீவன் குறித்த ரகசியத்தை அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஜீவன் குறித்த ரகசியத்தை அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒளி குறித்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஒளி குறித்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்காம ஜீவன் குறித்த ரகசியத்தை புரிய வைக்க முடியாது சொல்றார். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஒளி குறித்த ரகசியம் மிகவும் முக்கியமானது. இதை நாம் தெரிந்து கொள்ளும் போது ஜீவன் குறித்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஜீவன் குறித்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் போது மரணத்தின் ரகசியங்களை நாம் கட்ட வைக்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்ப அதே க்வெஸ்சன்ஸ், ஒருவேளை இந்த ஜீவன் ஒளி பத்தி அதிகமாக இந்த மாதிரி நாம் கத்துக்கும் போது, அந்த அத்தனை கஷ்டமான கேள்விகள், ஏன் இந்த தீமை, ஏன் இந்த வருத்தங்கள், அத்தனைக்கும் அங்க வெளிச்சம், பதில்கள் அங்க கிடைக்கும். இப்படி இருந்த ஒரு கண்டிஷன்ல தான், மிகவும் குறிப்பாக 1874ல் அந்த ஒரு இருள் விலகுவதற்கு காரணமாக, யோவான் 8:12 நாம் பார்க்கிற மாதிரி கர்த்தர் இயேசு வந்தார்.
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் தீம ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.
அப்ப நாம பார்க்கிறோம், இந்த வசனம் நமக்கு தெரியும், இவர்கிட்ட ஜீவன் பத்தின ரகசியம் இருக்கு, ஏன்னா இவர்கிட்ட ஒளி பத்திய ரகசியம். அதை ஒருத்தர் கத்துக்கும் போது அவர்கள் மரணம் குறித்த, அந்தகாரம் குறித்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இவர்கிட்ட தான் இருக்கு சகோதர சகோதரிகள். ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி கண்டிப்பா இவர் தான் அந்த மெய்யான ஒளி. அப்ப மேலும் நாம் இந்த ஒரு வசனத்தை கவனிச்சு பார்க்கும் போது, இனி நம்மளுடைய கோணம் எப்படி நாம பார்க்க போறோம் அப்படின்னம்னா, என்ன ஒளி, எப்பேற்பட்ட ஒளி இது, இன்னும் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, யார் இந்த ஒளி அப்படிங்கறத நாம நல்லா ரியலைஸ் பண்ணி பார்க்கும் போது அது ரொம்ப பிரயோஜனமானது. மாத்திரமல்ல, அது வந்தது அப்படின்னா எப்படி வந்தது, அதை கூட நாம புரிஞ்சுக்க முயற்சி செய்யும் போது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. அப்ப நாம இப்ப ஸ்டார்டிங்ல இப்ப பார்த்திருக்கிறோம், ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இப்பேற்பட்ட இருள்ல அத்தனை மர்மமான புதிர் மாதிரி ரகசியமா ஒண்ணுமே புரியாத ஒரு டார்க்னஸ்ல தெளிவில்லாத குழப்பமான நிலைமையில இருக்கக்கூடியவங்களுக்கு இவருடைய சுவிசேஷம், இவருடைய சத்தியங்கள், இவர் வாயில பேசிட்ட சத்தியங்கள், இவர் பேசிட்ட ஊமைகள்ல இருந்து அத்தனையிலிருந்துமே வெளிச்சங்களும் பதில்களும் இவர்கிட்ட வச்சிருக்கிறார் சகோதர சகோதரர். ஆனா ஒரு குறிப்பிட்ட கோணத்துல பார்க்கும் போது இவர் யார் அப்படின்னா இவர் உலகத்தின் ஒளி. அப்ப சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஒளி, இது உலகத்தின் ஒளி அப்படின்னு சொல்லி நாம் பாக்குறோம். உலகத்திற்கு இவர் ஒளியாக வந்துட்டார். அப்ப கவனிச்சு பார்க்கும் போது நாம நல்லா கவனிச்சோம் அப்படின்னம்னா இவர் அனுப்பப்பட்ட ஒளி. அப்ப சகோதர சகோதரிகளே, நாம் பார்த்த பாதி இருள் அது ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பார்த்த மாதிரி அது நேரடியான இருள் இருந்துச்சு, அங்க ஒரு நேரடியான வெளிச்சம் வந்தது. அதே மாதிரி 6000 வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஒரு உலகத்துல அந்த நேரடியான வெளிச்சம் பிதாவின் மூலம் அனுப்பப்பட்ட விஷயமாக அது அங்கே வந்திருக்கிறது. அது கர்த்தர் இயேசுவின் மூலமாக அது வெளிப்பட்டது என்கிறதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. நாம மேலும் கவனிச்சோம் அப்படின்னம்னா நல்லா கவனிக்கணும், இவர் தான் மெய்யான ஒளி பேசிட்டார். ஆனா நல்லா கவனிச்சோம்னா இவர் அனுப்பப்பட்ட மெய்யான ஒளி. இவரை அனுப்பியவர் அப்ப யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் மெய்யான மெய்யான மகிமையான ஒளி சகோதர சகோதரி. அவரை பத்தி நமக்கு தெரியும், யாக்கோபு 1:17 அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வசனம் நாம் பார்க்கிறோம். நன்மையான எந்த வரமும் ஜோதிகளின் பிதா அப்படின்னா இங்கிலீஷ்ல நாம் பார்க்கும் போது Father of light, ஒளிக்கெல்லாம் பிதா. அதுல இவர்கிட்ட இருந்து வந்துட்ட அந்த மெய்யான ஒளிக்கு பிதாவை குறிச்சு கூட நாம ரியலைஸ் பண்ணி பார்க்கும் போது, ஏன்னா இது நம்ம கிட்ட சாதாரணமா வரல, இது தேவன் கிட்ட இருந்து வந்திருக்கு இந்த ஒரு ஒளி. இதற்கு தேவன் என்ன பண்ணிருக்கானா, அதிக பிரயாசம் எடுத்திருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட இதை விவரிக்கிறதுக்கு. இன்னும் குறிப்பா மாம்சீக இஸ்ரேலர் கிட்ட அவர் ஏறெடுத்த அத்தனை முயற்சிகள்லயோ ஒளிய அதிகமாக அவர் பிரதிபலிச்சிருக்கிறார், பேசியிருக்கிறார் சகோதர சகோதரிகள். அப்ப நம்மளுடைய முயற்சி நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒளி அல்லது வெளிச்சம் மற்றும் மெய்யான ஒளியாகிய கர்த்தரேசு ஜோதிகளின் பிதா, இவங்க மூணு இந்த மூன்று தலைப்புகளையும் நாம் கம்பேரிட்டிவா ஒரு ஸ்டடி பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அதற்கான விவரங்கள் நமக்கே உரிய வகையில் இருக்கும். சேம் வசனத்துல நாம் கவனிச்சு பார்த்தோம்னா நன்மையான எந்த இயவும் பூர்ணமான எந்த உயரவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நம்ம கிட்ட என்ன வருது, கடந்து வருது, இறங்கி வருது. ஆனா அதே விஷயம் மேலும் நீங்க கீழே
பாத்தீங்கன்னா
அவர் கிட்ட யாதொரு மாறுதலும் இல்லை, அவர்கிட்ட மாறுதலே கிடையாது. இத நம்ம ஒரு குறிப்பிட்ட கோணத்துல கவனிச்சு பார்க்கும் போது அது தப்பா நினைச்சு கூடாது, நீங்க நல்லா கவனிக்கணும். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இவர்கிட்ட யாதொரு மாறுதலும் இல்லை அப்படின்னா ஆமா, ஜோதிகளின் பிதா கிட்ட யாதொரு மாறுதல் இல்லை, ஆனா அவர்னால் அனுப்பப்பட்ட நீதியின் சூரியன் மெய்யான ஒளி கிட்ட கொஞ்சம் மாறுதல் இருக்குது. எப்படி கவனிச்சோம்னா நாம நேரடியான சூரியன் நாம மீண்டும் எடுக்கலாம். நேரடியான சூரியன் நீங்க கவனிச்சீங்கன்னா அது வருஷம் முழுவதும் சில மாற்றங்களுக்குள்ள பூமியை கொண்டு போகுது. ஏன்னா பூமியினுடைய ஒரு 365 நாள் கவனிச்சு பார்க்கும் போது அதுல நீளமான நாட்களும் இருக்கு, குறைவான நாட்களும் இருக்கு, சம்மர்னும் இருக்கு, வின்டரும் இருக்கு. அதனுடைய ஒளி வீச்சுல சில மாறுதல்கள் நமக்கு அங்க தென்படுது. ஆனா ஜோதிகளின் பிதா கிட்ட யாதொரு மாறுதலும் இல்ல, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்ப இதுக்கு இது இது மாதிரி கேட்கும் போது கொஞ்சம் ஒரு கான்ட்ரடிக்டரி நமக்கு ஞாபகம் வரும், ஒரு முரண்பாடு நம்ம கிட்ட ஞாபகம் வரும். என்னன்னா அதுதான் என்ன வசனம்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, அது எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எப்படி கவனிச்சு பார்த்தோம்னா அதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே. இவர்கிட்ட வேரியபிள்னஸ் இருக்கு, பட் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இல்ல, அதுதான் உண்மை. கவனிச்சோம்னா அதாவது கர்த்தரேசுவினுடைய பிறப்புகள் நீங்க கவனிச்சுப்பாரு, எத்தனை பிறப்புகள் அவர் எடுத்தார், 3 பிறப்புகள். அவர் ஜெனிப்பிக்கப்பட்ட போது ஆவியின் ரூபத்துல ஜீவியாக, ஆவிக்குரிய ஜீவியாக இருந்துட்டார். 2 கவனிச்சு பார்த்தோம்னா மாம்ச சரீரத்துல ஒரு பரிபூர்ண மனுஷனா இருந்துட்டார், பர்ஃபெக்ட் இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட். இங்க இமேஜ் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பார்க்கும் போது இப்ப அவருடைய கண்டிஷன் எப்படின்னு பார்க்கும் போது, அந்த ஒரு அழியா மேல அவர் திரும்பவும் ஒரு ஆவிக்குரிய நிலைமை எடுத்திருக்கிறார். இவருடைய நேச்சர்ல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த சூரியனுடைய பிக்சர் அருமையா இருக்கோ, இவர்கிட்ட அந்த வேரியபிள்னஸ்ல இவர் இருக்கிறார், மாறுதல்ல இவர் இருக்கிறார். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய தன்மைகள், இவருடைய இயல்புகள் இவர் மாறி இருக்கிறார். ஆனா இவருடைய தன்மைகள்ல இவர் என்ன ஆகல அப்படின்னா மாறல. எப்படின்னா, பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தின் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரோ அதே அன்ப கர்த்தரேசு நேட்டிக்கும் அதே அன்பு தான் வச்சிருந்தார். அவர் இன்னைக்கும் அதே அன்பு தான் வச்சிருக்கிறார். அவர் என்றைக்குமே அவர் அதே அன்பை தான், பிதா கிட்ட இருக்கக்கூடிய அதே மனுக்குலத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பை கர்த்தரேசுவும் அதே மாதிரி வச்சிருக்கிறார். இன்னொரு குறிப்பிட்ட கோணத்துல பார்த்தா, எப்போ கர்த்தரேசு அவர் முந்தைய காலகட்டங்கள்ல பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தாரோ அதே மாதிரி அவருடைய இன்றைய காலகட்டத்திலையும் அவர் எப்படியேதான் இருக்கிறாரு, கீழ்ப்படிஞ்சேதான் இருக்கிறார். என்றைக்குமே அவர் எப்படித்தான் இருப்பாரு. அது பிரதர் ரசல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, the changes of nature of Jesus Christ has not altered his character in any manner or degree. எந்த ஒரு மனித சரீரமோ, எந்த ஒரு சரீரம் எடுத்தாலோ அவருடைய தன்மையில அவர் மாறவே இல்லை. இதை நாம் எதுக்கு கான்ட்ரடிக்டிங்கிறதுனால இதை நாம் பார்த்தோம். பட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மாறாதவர் நம்மளுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன வேலை செய்யறாங்க, இவங்க ரெண்டு பேருனுடைய நோக்கமும் என்ன அப்படின்னா, எல்லா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களினுடைய கண்களையும் ஃபர்ஸ்ட் அனாயிண்ட் பண்ணணும். அத்தனை ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களினுடைய கண்களையும் அபிஷேகம் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அந்த கண்ணுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒளி இருக்கும் சகோதரர். அது இருளா இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருனுடைய முக்கியமான வேலை இதுதான். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும், ஜோதிகளின் பிதா மாறாதவர், கர்த்தரேசுவும் மாறாதவர். ஆனா இந்த ஒரு ஒளியினுடைய விஷயம் நம்ம கிட்ட கடந்து வரும் போது அதனுடைய பொதுவாகவே ஒளி அப்படிங்கிற விஷயத்தினுடைய அர்த்தம் நாம் பார்க்க முயற்சி செஞ்சோம்னா, அது ஆங்கிலத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அதை கணக்கிடுவாங்க, அதை டிஃபைன் பண்ண முடியல, அதை விவரிக்க முடியல, அதை வரையறுக்க முடியல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரூம்ல எவ்வளவு லைட் இருக்கு, அதனுடைய வேவ்லென்த் எவ்வளோ, அந்த அலைவரிசைகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கறத அளவு போடுறதுக்கு அளவு மாணிக்கள் தான் வச்சிருக்கிறாங்களே ஒழிய அதை அவங்களால வரையறுக்க முடியல. ஆனா ஒரு குறிப்பிட்ட டெஃபினிஷன் அங்க நாம் பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா, சம்திங் தட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் கிளாரிட்டி சொல்றது. லைட் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை குறிச்ச தெளிவு, ஏதாவது ஒரு விஷயத்தை குறிச்ச விவரம், ஏதாவது ஒரு விஷயத்தை உண்மையாக விளக்குறது, ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய சத்தியம் சகோதர சகோதரிகள். அப்ப இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிதாவும் நம்மளுடைய அருமையான கர்த்தரேசுவும் இந்த ஒரு அனாயிட்டிங்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த வெளிச்சத்தை அவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு மற்றொரு உதாரணம் என்ன அப்படின்னா, யோவான் 5:35 இதனுடைய உதாரணம் நாம் பார்க்கணும். பொதுவாகவே நாம டிஸ்கஷன் பண்ணும் போது நாம சில டைம் சொல்லுவோம், நம்ம அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம், பேசிட்டு இருக்கும் போது கருகலா இருந்த அந்த விஷயத்துல நமக்கு வெளிச்சம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பேசுவோம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது he threw light on that matter அப்படிங்குவோம். அப்ப சகோதர சகோதரிகளே, அந்த மிஸ்ட்ரி, அந்த மர்மம், அந்த ஒரு புதிர், அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு தேவன் என்ன பண்றாருனா அருமையான சத்தியத்தை கொடுத்து இதுதான் உண்மை அது பொய் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிட்ட விளக்குறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு. உதாரணம் பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய உதாரணம், அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். யோவான் 5:35 வெறுமனே எரியறது இல்ல, ஒரு நோக்கம் இல்லாம எரியறது இல்ல. இது என்ன காட்டுது அப்படின்னா ஒரு பர்பஸோட எரியறது, இது வந்து ஒரு தைரியம் இல்லாம எரியறது இல்ல, எரிந்து பிரகாசிக்கிற வைராக்கியத்தோட பிரகாசிக்கிற பேசுற. அவர் எதை பத்தி பேசிட்டார்னா அவன் குறிக்குது அங்க யோவான் ஸ்நானகன். அவருடைய காலகட்டத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒளி, பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிச்சம் இருளா இருந்துச்சு. இந்த யோவான் ஸ்நானகன் வந்த போது அவர் என்ன பண்ணிட்டார்னா, இப்ப வாசிக்கலாம், அவன் எரிந்து பிரகாசிக்கிறார். அவனுடைய வெளிச்சத்துல பரலோக ராஜ்யம் குறிச்சு அவர் வெளிப்படுத்திட்ட சத்தியங்கள், மேசியா இவர் தான் அப்படின்னு அவர் வெளிப்படுத்திட்ட விஷயங்கள்ல ரொம்ப அந்த தெளிவுகளுக்குள்ள நீங்க போகிறதுக்கான முயற்சிகள்ல இருந்து அதுல சந்தோஷத்தோட இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மேலும் நாம கவனிச்சோம் அப்படின்னம்னா, இந்த ஒளி, நம்மளுடைய பிதாவாகிய தேவன், நீதியின் சூரியன் குறித்து அநேக விஷயங்கள் தேவன் ஆதியாகமும் தொட்டு நமக்கு அநேக பாடங்கள் அங்க வச்சிருக்கிறார். பொதுவாகவே தேவன் எப்படி இருக்கிறாரு போதும் உடனடியா நாம சொல்லக்கூடிய விஷயம் 1 Yohanan 4:8 மற்றும் 16 நாம் பார்க்க போது நமக்கு தெரியும் அது தேவன் அன்பாகவே இருக்கிறார். மேலும் சொல்றோம் தேவன் அழியாமை ஜீவனோடு இருக்கிறார். பட் அதே 1 Yohanan 1:5 நாம் பார்க்கிறோம் தேவன் எப்படி இருக்கிறார். 1 Yohanan 1:5
தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரை எவரேனும் இருந்தில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது.
இது ரொம்ப விசேஷமா நாங்க உங்களுக்கு அறிவிக்கிறோம், அவர்கிட்ட சுத்தமா இருளில்லை. அவருக்கு எல்லாத்த பத்தியும் நல்லா தெரியும், அனைத்துமே அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அவர்தான் சத்தியம், அவர்தான் ஒளி, அவருக்குள்ள எல்லாம் வெளியரங்கமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இங்க நாம் பார்க்கணும். அதே மாதிரி மற்றொரு கோணத்துல நாம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, தேவன் அநேக முறை இந்த ஒளியை வேதாகமத்துல முயற்சி செஞ்சிருக்காரு. எப்பெல்லாம்னா ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபர், அல்லது ஒரு குழுவான சில ஜனங்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசம், இவங்க அத்தனை பேருக்கிட்டையும் தன்னை வெளிப்படுத்த முயற்சி செஞ்ச அத்தனை சமயங்கள்லயும் தேவன் ஒளியவே தான் பயன்படுத்தியிருக்கிறார். சம்டைம்ஸ் ஒளி கூட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒளிக்கு ஆதாரமாக அக்னியை பயன்படுத்தியிருக்கிறார். அப்ப கவனிச்சோம்னா தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார். மேல இன்னொரு வசனம் வாசிக்கலாம், எபிரேயர் 12:29. அவர் எப்படி இருக்கிறார்னா பச்சிக்கிற அக்னியா கூட இருக்கிறார். வெளிச்சம் வரும், தீ வரும், அப்பத்தான் என்ன ஆகணும் அப்படின்னா அந்த இருள வெளிய தள்ள முடியும். காற்றார் என்கிட்ட நான் இப்படித்தான் இருக்கேன். தனிப்பட்ட நபர்களானாலும் சரி, குழுவான நபர்களானாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கிட்ட தன்னை வெளிப்படுத்துகிறவரா இருந்தாலும் சரி, எப்பவுமே தேவன் எல்லா நடவடிக்கைகளிலும், எல்லா சம்பந்தங்களிலும், எல்லா சம்பவங்கள்லையும் தேவன் தன்னை அப்படியே காட்டிட்டு இருக்கிறார். இதை நாம் உணரணும் சகோதர சகோதரிகளே. சில உதாரணம் பாத்தீங்கன்னா, திரும்பவும் ஆதியாகமும் 1:3 எடுத்தோம்னா, மனுக்குலத்தினுடைய சிருஷ்டிப்பினுடைய முதல் வாரத்துல முதல் நாள்ல அவருடைய முதல் வேலை என்னவா தான் இருந்தது அப்படின்னா ஒளியை கொண்டு வரும். ஆதியாகமம் 1:3 பாக்குறோம், வெளிச்சம் உண்டாகிறது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க ஜீவனுக்குரிய கிரியைகள் அங்க நடக்க ஆரம்பிச்சு. இதை தேவன் வர வச்சிருக்கிறார் அப்படின்னா அங்க ஜீவன் பிளான் பண்றார். ஜீவன் நமக்குள்ள இருக்கணுங்கிறது அவர் பிளான் பண்றார். சகோதர சகோதரி, இன்னும் நல்லா கவனிச்சோம்னா அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து பைபிளினுடைய லாஸ்ட் சாப்டர், லாஸ்ட் புக்கு, லாஸ்ட் சாப்டர்ல சேம் அதே அதிகாரத்திலேயே பாத்தீங்கன்னா அங்கேயும் வெளிச்சத்திலேயே முடிப்பார். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3-5 பாத்தீங்கன்னா அங்க நமக்கு தெரியும், தமிழ்ல பாத்தீங்கன்னா அங்க தெரியும், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார், தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார்ங்கிற இதனுடைய நேரடியான வெளிச்சம் பத்தி இங்க பேசியிருப்பார். ஆனா அதே ஆதியாகமம் வெளிப்படுத்தல் 22:3, 4, 5 கவனிச்சு பார்த்தோம்னா அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். எப்படி பைபிள் தோட்டத்துல ஆரம்பிச்சு ஜீவன் எல்லாம் வச்சு முடியுதோ ஆரம்பிக்குதோ அதே மாதிரி பைபிள் தோட்டத்திலேயே தான் முடியுது. ஆனா இங்க ஜீவன் விழுந்தது, அங்க ஜீவன் எந்திரிச்சு நிலம். இங்க வெளிச்சம், இங்க நேரடியான வெளிச்சம், அங்க நிஜமான வெளிச்சம். தேவனே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மகிமையாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய விஷயம் அங்க நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து தேவன் சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் எல்லா விஷயத்திலையும் கவனிச்சு பார்க்க போது, மனுக்குலம் உங்களை நான் இருளில் விட அப்படிங்கிற விஷயம் அங்க அவர் சொல்றார். இன்னும் குறிப்பிட்ட சில உதாரணங்கள் நாம் கவனிச்சு பார்ப்போம். அதாவது கவனிச்சீங்கன்னா யோபுவினுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குமாரர்கள் மரிக்கும் போது, அவங்களுடைய ஆசிகள் அங்க அழியும் போது, அவருடைய வாழ்க்கை ஒரு காரிருக்குள் போன மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டார். யோபு யாரு கிடையாது, மனுக்குலத்துக்கு கிடையாது. அப்ப பாக்குறோம் அவருடைய லைஃப்ல ரொம்ப டார்க்னஸ் போகும் போது அவர் கேட்டுட்டாரு, வாயில நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் ஏதாவது உங்ககிட்ட தவறான விஷயங்கள் நான் செஞ்சிட்டேனா அப்படின்னு கேட்கும் போது அந்த யோபு தேவன் அவங்களுக்குள்ள நடந்த உரையாடல் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, யோபு 31:26-28 நாம் வாசி பார்த்தோம் அப்படின்னம்னா கிளியரா இருக்கும். பழைய காலங்கள்ல ஈவன் நம்மளுடைய சொந்த நாட்டுல நாம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா நிறைய பேர் இருப்பாங்க, காலையில ஆனா என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஒரு நமஸ்காரம் பண்ணுவாங்க. எதை நமஸ்காரம் பண்ணுவாங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க யோபு என்ன பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க. சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி, ஒருவேளை அந்த சூரியனுடைய அந்த ஒரு அருமையான வீரியம் பார்த்துட்டு, சந்திரனுடைய அருமையான பிரதிபலிப்பு பார்த்துட்டு, ஒருவேளை என்னுடைய கை அவைகளுடைய மகிமை அதுகளுக்கும் சக்தி இருக்காது என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு, ஒருவேளை என்னுடைய கை இங்க உதட்டிக்கிட்ட வந்து அதை முத்தமிட்டுருச்சு அப்படின்னா அது என்ன காட்டுதுன்னா நான் அதை வணங்கிட்டேனோ அப்படின்னு பேசுவார். நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த வசனம் மீண்டும் ஸ்டார்டிங்ல இருந்து வாசிக்கலாம். சூரியன்
பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி, என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை யுக்தி செய்ததுண்டானால்
இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும், அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுத்தளிப்பேனோ. சகோதர சகோதரிகளே, தெரியல நிறைய பேருக்கு யார் ஜீவன் கொடுக்கிறார், யார் ஒளியா இருக்கிறார், நிறைய பேருக்கு தெரியல. அங்க யோபு பேசுறார், ஒருவேளை நான் அப்படிப்பட்டவங்களுக்கு விரோதமான தவறுகள் செஞ்சிருந்தேன்னா அதை கூட எனக்கு கில்ட்டியா இருக்கு, நீங்க அதை மன்னிச்சிருங்க, என் குற்ற உணர்வு இருக்கு, எனக்கு மன்னிச்சிருங்க. இதே தேவன் மறுபடியும் யோபு கிட்ட பேசும்போது, அங்க யோபு 38:24 பேசும்போது, அனைத்தையும் எனக்கு தெரியும், நான் தான் சகலத்தையும் அனுமதிச்சிருக்கிறேன், சரியான விதத்துல எல்லாத்தையும் கொண்டு வருவன் ஜோப் அப்படின்னு பேசும் போது இந்த வசனம் கேட்கிறார் பாருங்க, வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசப்படுவதற்கும் வழி எங்க? இது நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் பார்க்கும் போது, டெல் மீ பை வாட் மீன்ஸ் லைட் இஸ் ஸ்கேட்டர்ட் ஓவர் எர்த், பூமியில நான் அதுக்கு எப்படி எல்லாம் வழி போட்டு கொடுத்துருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் பிளான் பண்ணிருக்கேன், கரெக்டான விதத்துல கரெக்டான சமயத்துல நான் ஜீவனை ஒளிய கொடுக்க வேண்டிய விஷயத்துல நான் தவற மாட்டேன், மனுக்குலத்துக்கு ப்ராமிஸ் பண்றேன். அதனுடைய ஒரு சிக்னிபிகன்ஸ் தான் இந்த ஒரு வசனத்துல நாம் பாக்குறோம் சகோதர சகோதரிகள். இப்போ யோபுவனுடைய வாழ்க்கையில கூட இந்த ஒளி இந்த வெளிச்சம் சம்பந்தமா தேவன் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறார். இதுல நாம் என்ன பாக்குறோம்னா, ஜோதிகளின் பிதா நம்ம கிட்ட வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு தூரம் பேசி இருக்கிறார் பாருங்க, ஸ்கிரிப்சர் வசனங்கள். இன்னும் கவனிச்சு பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்க அதிகமான விக்கிரகாராதனையில அவங்க போயிருக்கிறாங்க, ஆனா நமக்கு ரெக்கார்டு எதுவும் இல்ல, சூரியன் சந்திரனை வணங்கி அவங்க விக்கிரகாராதனை செஞ்ச மாதிரி நமக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, எகிப்தியர்கள் அந்த குற்றத்துக்குள்ள உள்ளாங்க. எகிப்தியர்கள் இஸ்ரேலர்களை அவங்க அடக்கி வச்சிருக்கும் போது, அடிமைத்தனத்துல வளர்த்திட்டு இருந்த போது, அங்க தேவன் மீண்டும் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி தேடினார். கவுன்சிங்கன்னா நல்லா தெரியும், அந்த இஸ்ரேல் எகிப்து கிளியர் டிஃபரன்ஸ் காட்டியிருப்பார். ஏன்னா எகிப்தியர்களுடைய அந்த சூரிய தேவ நமஸ்காரம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சூரிய கடவுளனுடைய பேரு ரே, எப்ரே பாஷையில சூரியனுக்கு பேரு ஏ. அந்த சூரியனை அவங்க ரொம்ப வணங்கிட்டு இருந்தாங்க எகிப்தியர். கிளியரா அவர் பிக்சரைஸ் பண்ணி காட்டினாரு, அந்த சூரிய கடவுள் ஒண்ணுமே இல்ல, நாத்தா மெய்யான ஒளி அப்படிங்கறத முயற்சி செய்யறதுக்காக. அது பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 10:21-23 வரையே நாம் பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, தடவி கொண்டிருக்கிறதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும் படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான், அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும். நாம ஸ்டார்டிங்ல ஒரு உதாரணம் பார்த்த பாரு, பூமியில எத்தனை நாள் சூரியன் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்த பாரு. அதே மாதிரி சம் கிளவுட்ஸ் என்ன ஆயிருக்குது அப்படின்னா, சூரியனுடைய வெளிச்சத்தை முழுமையா மறைச்சிருக்கு. 3 நாள் கார் இருள் உண்டாயிருந்தது, அதனால அங்க நடந்த எஃபெக்ட் எப்படி இருந்தது பாருங்க. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவர் தம்மிடத்தை விட்டு. இது காட்டுக்கு ஜீவனற்ற நிலைமை காட்டு. இஸ்ரேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. காற்றார் சேலஞ்ச் கொடுக்கிறார், என்கிட்ட இருக்கு ஜீவன், நீங்க என்னை பற்றி கொள்வதில்லை அப்படின்னு சொல்றார் சகோதரர். ஒரு டெமோ காட்டினார். இன்னும் பார்க்கும் போது ஒலிக்கு ஆதரவாக அந்த பச்சிக்கிற அக்னியை யூஸ் பண்றார் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஆம், இஸ்ரேல் கோத்திரம் ஜனங்கள் அவங்க ஒரு தேசமா உருவாகும் போது இதை அருமையா மேனிபெஸ்ட் பண்ண வெளிப்படுத்தி காட்டிட்டு இருந்தார். அதை பார்க்கும் போது நமக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வரணும். யாத்திராகமம் 3:2 நீங்க பாத்தீங்கன்னா, அங்க பார்க்கும் போது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் மோசே என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத அவர்கிட்ட ஸ்டார்டிங் பண்ணும் போது அக்னி ஜுவாலையிலே நின்று அந்த முச்சடி அந்த ஏரியா ஃபுல்லா எப்படி இருந்திருக்கும், இருட்டா இருந்திருக்குமா வெளிச்சமா இருந்திருக்கும், வெளிச்சமா இருந்திருக்கும். அதே மாதிரி பாருங்க யாத்திராகமம் 19:18 ஒரு இஸ்ரேல் கோத்திரம் ரெடி ஆகும் போது தேவன் வெளிச்சத்தை எப்படி எல்லாம் பயன்படுத்துறார். கர்த்த சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியா அந்த இடம் எப்படி இருந்திருக்கும், பிரகாசமா இருந்திருக்கும். மலைனா மலை மாதிரி தான், ஆனா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது எப்படி இருந்திருக்கும், பிரகாசமா இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு வசனம் பாருங்க, யாத்திராகமம் 24:16-17 வாசிக்கலாம்.
மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையை காட்டி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பச்சிக்கிற அக்னியை போல் இருந்தது.
பச்சிக்கிற அக்னியை போல இருந்துச்சு, கன்சியூம் பண்ற மாதிரி அது இருந்திருக்குது சகோதரர். இன்னும் தெரியும், அவங்களுடைய வனாந்திர பிரயாணம் முழுவதும் தேவன் இன்னொரு பிக்சர் காட்டி விளக்கி இருக்கிறாரு. அது யாத்திராகமம் 13:21.
அவர்கள் இரவும் பகலும் வழிநடத்தப்படுத்து கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகம் அவர்களிலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட
அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு இதெல்லாம் நாம இதெல்லாம் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலா, இது எப்படி நாம புரிஞ்சுக்கணும், ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலா, இந்த விஷயங்களை நாம எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த நிச்சயம் நமக்கு தேவன் காட்டுறார் சகோதரர்கள். இது எல்லாத்தையும் வடியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாருங்க. இது வெறும் டியூப் லைட் தான், ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செயற்கையான ஒளி. இன்னும் சூரியன் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அது நேச்சுரல் லைட், இயற்கையான ஒரு ஒளி. டேபர்நாக்கல், மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு ஆச்சரியமான ஒளி இருந்துச்சு. இயற்கையும் இல்ல, செயற்கையும் இல்ல, தெய்வீக ஒளி. இதனுடைய நிஜம் என்ன, இந்த செக்கீனாவினுடைய நிஜம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது அது தெய்வீகம் சார்ந்த தேவனுடைய இருப்பு நிலை ரொம்ப பிரகாசம், ஜீவனுக்குரிய விஷயம். அதே ஆச்சரியமான ஒளி தான் அருமையான இந்த சத்தியங்கள். அதே ஆச்சரியமான செக்கினா ஒளியினுடைய அந்த ஆச்சரியமான விஷயங்கள் தான் கர்த்தரேசுவுக்குள்ள பூரணப்பட்டிருந்தது சகோதர சகோதரிக்கு. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒளி கிட்ட தான் நாம வர்றோம். சங்கீதம் 81 நமக்கு தெரியும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசி. நம்மளுடைய லைஃப்ல கூட இந்த விஷயம் நடக்கணும். தேவன் எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகள் இருளில் இருப்பதற்கு அல்ல, எதையும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அல்ல, அனைத்தையும் தெரிந்து கொண்டு அவர்கள் உள் வெளிச்சம் பெற்றவர்களாக, ஜீவனுக்குரிய ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்களாக, ஜீவனுக்குள் கடந்து போனோம் அப்படிங்கிறது அவருக்குள்ள இருந்த ஆசை, அவருக்குள்ள இருந்த திட்டம், அவருடைய சித்தம் அதுதான். அதனாலதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அந்த மெய்யான ஒளிய தேவன் அனுப்பிச்சிட்டார். இதை அப்போஸ்தலர்கள் ரொம்ப கிளியரா பதிவு பண்ணாங்க, ரொம்ப குறிப்பா அப்போஸ்தலர் யோவான். அவருடைய சுவிசேஷத்தினுடைய மைய கருத்தே ஒளி ஜீவன் என்பவைகள் தான். ஒன்று யோவான் அது பார்த்தாலும் நிருபங்கள்லயும் அவர் ஒளியை பத்தியே தான் பேசியிருக்கிறார். ஏன்னா அநேக வசனங்கள் நம்ம கோட் பண்றோம், எல்லாத்திலையுமே அவர் அந்த ஒளிங்கிற கான்செப்டை பிடிச்சு கரெக்டா பேசியிருக்கிறார் சகோதரர். வாசி பார்க்கலாம் அந்த யோவான் 1:1 வசனமே நாம் வாசிக்கலாம்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
பூமிக்கு மெய்யான ஒளியாக வந்த கர்த்தரேசு தெய்வீக தன்மையோடு இருந்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிங்க, 2 அந்த 4 வசனம் வாசிங்க.
அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை.
இவங்களுக்கு வெளிப்படுத்தும். இதே வசனங்கள்ல தொடர்ச்சியா வந்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 9 வசனம் நாம் வாசிக்கலாம்.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
இதை அருமையாக அந்த யோவான் அப்போஸ்தலர் அங்க பிரதிபலிக்கிறார் சகோதரர். இவர் வந்துட்டு இவர் மெய்யான ஒளின்னு ஏன் நாம சொல்றோம் அப்படின்னம்னா, இவர் தன்னுடைய சுயமான ஒளியை அவர் வெளிப்படுத்தல. இவர் என்ன பண்ணிட்டார்னா, பிதா கிட்ட இருந்து வந்த ஒளி, அவர்கிட்ட இருந்து வந்த விஷயத்தை, அவருடைய தூதன் போல அந்த ஒளியை இந்த ஜனங்களுக்கு இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலுக்காக அவர் கொண்டு வந்தார். இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த மனுஷனையும் என்ன பண்ணணும், எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கப்படும். ஆனா இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இவருடைய ஈடுபலியின் விலைக்கிரியத்தின் மூலியமாக முதலாவது 144,000 பேரை முதல் பிரகாசிக்கணும், அப்புறம் அவங்கள பிரகாசத்தின் மூலியமாக ஒட்டுமொத்த மனுக்குலத்துல எல்லா மனுஷனையும் என்ன பண்ணணும், பிரகாசிக்க பண்ணணும். இத கர்த்தரேசு என்ன பண்ணிருக்கிறார்னா, ஒரு நாள் சத்தம் போட்டு சொன்னார், யோவான் 12 அதிகாரம் 44 இருந்து வாசிக்கும் இதே விஷயத்தை.
அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறார்.
அடுத்தது,
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன்.
அடுத்தது,
ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாக போலாம் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இல்லை என்றும் உபதேசிக்க வேண்டியது இல்லை என்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளைகளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று சொன்னேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார்.
இவர் மெய்யான ஒளிங்கிற பெயரை எப்படி வாங்கிட்டார் அப்படின்னா, இவருடைய சுயமான ஒளியை இவர் என்ன பண்ணல அப்படின்னா, இவருடைய புரிந்து கொள்ளுதல இவர் என்ன பண்ணல அப்படின்னா பேசல. மாறாக இவர் எப்பவுமே தேவனை சார்ந்து அவருடைய ஒளியை பின்பற்றி அங்க வெளியே வெளிப்படுத்தினதுனால இவர் கடைசி வரைக்கும் அவருடைய உபதேசங்கள், அவருடைய அற்புதங்கள், எண்ணக்கூடிய அடையாளங்கள், அவருடைய ஊமைகள் அனைத்திலையுமே அதை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, கரெக்டான விஷயங்கள்ல அவர் அதை பேசிட்டு போயிருக்கிறார். சகோதர சகோதரி, இறுதியாக நாம் பார்க்கும் போது 2 தீமோத்தேயு 1 10 வசனத்துல பார்க்கலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து,
நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்ன மகனினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும்
இது பாத்தீங்கன்னா, இப்ப ஜீவன் அழியாமை இந்த விஷயத்தை கர்த்தரேசு அவருடைய வாழ்நாள்ல அவர் வெளிப்படுத்திட்டு போயிட்டார். இது இங்கிலீஷ்ல பாருங்க, அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, he had brought life and immortality to light through the gospel. அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக ஜீவனையும் அழியாமையையும் பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது இந்த மெய்யான ஒளியின் மூலமாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படித்தான் இந்த ஒளி, இந்த ஜீவனுக்குரிய விஷயம் நம்ம கிட்ட கர்த்தரேசுவின் மூலமாக வந்துச்சு. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவர் மூலியமா இவருடைய முதலாம் பிரசன்ன காலகட்டத்துல எல்லா மனுஷனையும் இந்த ஒளிக்குள்ள என்ன பண்ண முடியல அப்படின்னா, வரவழிக்க முடியல. அதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்க தரிசனம் நமக்கு ஞாபகம் வரும். எலியா தீர்க்க தரிசியை நான் அனுப்புவேன், அவர் பிதாக்களிடையே பிதாக்களை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் எடுத்திருக்கும் என்ன பண்ணுவார், திருப்புவார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா கர்த்தரேசுவினுடைய முதலாம் பிரசன்ன காலகட்டத்துல அவர்னால வந்திருக்கிற எல்லா மனுஷங்களையும் என்ன பண்ண முடியலன்னா, பிரகாசிப்பிக்க பண்ண முடியல. ஆனா என்ன பண்ண போறார் அப்படின்னா, அவருடைய ஈடுபலி விலைக்கிரியத்தின் புண்ணியங்களை முதலாவது அனுபவிக்கக்கூடிய அந்த சபை ஜனங்களை வச்சு உண்மையான எலியாவாக, உண்மையான மெய்யான ஒளி ஆக அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்தை அவர் செஞ்சு அதை பண்ணுவார் அப்படிங்கிற நோக்கத்துல இவர் இன்னும் செய்யும் போது இந்த ஒரு அருமையான வேலையை செய்யறதுக்கு மேலும் அவருடைய ஊமைகளையும் இதுக்கான குழுவை கொடுத்துட்டு போயிருந்தார். பாத்தீங்கன்னா, அவருடைய ஊமைகள் அதிகம் அதிகமாக அவர் பேசியிருந்தார். மேலும் சில அற்புதங்கள் அவர் செஞ்சிருந்தார். கவனிச்சோம்னா நமக்கு தெரியும், அந்த கடல் மேல் நடந்த அற்புதம், அது கடல் மேல் நடந்தது ஒரு அற்புதம் தான், ஆனா அதுல இருக்கு ஆவிக்குரிய பாடல். அதே மாதிரி கர்த்தரேசு செஞ்ச மிகச்சிறந்த ஒரு மற்றொரு உதாரணம், மற்றொரு ஒரு அற்புதம் அல்லது அடையாளம் என்ன அப்படின்னா, அநேகரை போஷித்த விஷயம். 2 அந்த ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார். அந்த 2 அற்புதத்திலையும் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, சில ஒற்றுமைகள் அங்க இருக்கும். அது நமக்கு ஞாபகம் இருக்கு, யோவான் 6 நாம் பார்க்கிறோம். அங்க 5000 பேரை அவர் என்ன பண்ணிட்டார், போஷிட்டார். 5 அப்பம் 2 மீன், 5000 பேர் போஷிக்கப்பட்டார். அங்க கூடை எவ்வளவு மிச்சமாச்சு, 12 கூடைகள் அங்க மிச்சமாச்சு. இதே விஷயம் மற்றொரு இடத்துல பண்ணியிருப்பாரு, மார்க் 8வது அதிகாரத்தில் நாம் அதை வாசிப்போம். 7 அப்பங்கள் சில சிறு மீன், அதன் மூலமா என்ன ஆச்சு அப்படின்னா 4000 பேருக்கு அவர் என்ன பண்ணிட்டார், போஜனம் கொடுத்துட்டார். மீதியான துணிக்கைகள் எவ்வளவு எடுத்தாங்க, 7 கூடைகள் அங்க அவர் எடுத்துட்டார். பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை காலகட்டத்துல இந்த ஜீவன் அழியாமைக்குரிய விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு, இனி நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், இனி என்னுடைய அந்த வாய்ப்பு முடியுது, இதை வேறொரு கோணத்துல நாம் இதை செய்ய வேண்டியது இருக்கு, ஜனங்களுக்கு இந்த ஜீவன் அழியாமைக்குரிய விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்னா அது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற போது ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை கொண்டு போகணும். யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உங்களுக்கு ஆவியை என்ன பண்ணுவேன், அதே மாதிரி சில கட்டளைகளும் கொடுத்துட்டு போயிருந்தா, நீங்கள் உலகமெங்கிலும் போய் என்ன பண்ணு, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி இந்த சுவிசேஷ விசனத்தை கை கொள்ளும்படி நீங்க என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் சொல்லும் போது அவருடைய வாழ்க்கை காலகட்டத்தில் மத்தைய 5வது அதிகாரம் 14-16 பார்க்கும் போது உங்கள் வெளிச்சம் அனைவருக்கும் என்ன பிரகாசிக்கணும்னு பேசியிருக்கார். இதை அப்படியே வாங்கிட்டு அப்போஸ்தலர்கள் தான் அந்த முதலாவது அற்புதத்துல பார்த்துட்ட அந்த 12 கூடைகள். இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டார்னா, மெய்யான அந்த ஒளியாக இருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து வாங்கிட்ட இந்த சுவிசேஷமான சத்தியங்களை இந்த 12 கூடைகள் வழியா, இன்னும் சொல்லுங்கிற போது அந்த 12 கூடைகள் யாருன்னா 12 அப்போஸ்தலர்கள். அந்த 12 அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்துட்டாங்கன்னா, அதே மாதிரி இருள் சூழ்ந்த காலகட்டத்துல அவங்க டார்ச் பேரர்ஸா இருந்துட்டாங்க, விளக்குகளா இருந்துட்டாங்க. அவங்க அந்த டார்ச் புடிச்சிட்டு வாங்க வாங்கன்னு எல்லாரையும் அந்த ஒரு வழியில கூட்டிட்டு போன பிக்சர் நமக்கு தெரியுது சகோதர சகோதரிகளே. அவங்க ஃபுல் எவிடன்ஸ் காட்டினாங்க, அவங்க அந்த வேலையை வாங்கி அவங்க கிட்ட கர்த்தரேசு எதிர்பார்த்ததுக்கும் மேலாக இந்த ஒரு வசனத்தினுடைய அந்த எலும்பி பிரகாசிக்கக்கூடிய வேலைய அவங்க செஞ்சாங்க சகோதர சகோதரிகளே. ஏன்னா அவங்களுடைய எழுத்துக்கள் மூலியமா அதை பிரதிபலிச்சாங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 19-21 வசனம் நமக்கு தெரியும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 19-21, அதுல 21வது வசனம் நாம் வாசிக்கிறோம்.
தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய திட்டத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்.
அப்ப நமக்கு தெரியும் நம்மளுடைய வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷ புத்தகங்கள், நிருபங்கள், அப்போஸ்தலனுடைய நடவடிக்கைகள், அந்த கடிதங்கள் ஆகிய அனைத்திலையும் கர்த்தரேசு அந்த வெளிச்சத்தை வெளியா நீங்க பிரகாசிக்கு பண்ணுங்க அப்படிங்கறத எழுத்து மூலியமா அவங்க பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ ஒருவேளை இப்படி நாம யோசிச்சு பார்க்கலாம், நம்மளுடைய பைபிள்ல மேத்யூல இருந்து ரிவலேஷன் வரைக்கும் பேஜஸ் எல்லாம் அப்படியே எடுத்துருக்கோம், எடுத்து வச்சுட்டு வெறும் ஓல்டு டெஸ்டமெண்ட் மாத்திரம் வச்சிருந்தோம்னா நம்மள எந்த மாதிரியான ஒரு அறிவுல இருந்திருப்போம், எந்த மாதிரியான ஒரு வெளிச்சத்துல நாம இருந்திருப்போம் யோசிச்சு பாரு. கண்டிப்பா இந்த 12 கூடைகள், இந்த 12 அப்போஸ்தலர்கள், இந்த 12 வழிகாட்டிகள் அவங்க வெளிச்சத்தை வச்சுட்டு அவங்க பிரதிபலிச்சதுனால சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்துல இதுவரைக்கும் நாம வந்திருக்கிறோம். இன்னும் தேவனுடைய திட்டம், அவருடைய அந்த உலகங்கள் யுகங்களுக்கு அடுத்த சத்தியங்கள், பேதுரு சொல்லிட்டார் அந்த முக்காலத்திய பழைய வானம் பழைய பூமி, இப்போது இருக்கிற வானம் பூமி, இனி புதிய வானம் புதிய பூமி, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லல அப்படின்னா நாம எல்லாம் இன்னும் இருள்ல இருந்திருப்போம் சகோதர சகோதரி. இவங்க கரெக்டா அந்த வேலையை வாங்கி எதிர்பார்த்ததற்கும் மேலாக அந்த பிரகாசிக்கக்கூடிய வேலைய அவங்க செஞ்சிட்டாங்க. இன்னும் ஈடுபலி, இன்னும் பார்க்கும் போது அந்த நீதிமானாக்கப்படுதல், மகிமைக்குள்ளாக்கப்படுதல், திரும்ப கொடுத்தலின் காலம் ஆகிய அனைத்தையும் இந்த 12 பேர்களும் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக அவங்க நிரூபிச்சிட்டாங்க சகோதர சகோதரி, பிரகாசிச்சாங்க. இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் அவங்க மத்தியிலெல்லாம் கடந்து முடிஞ்சிச்சு. முடிஞ்சதனுடைய பிரகாசம் இன்னைக்கு அந்த ஓரோரு புஸ்தகங்கள்லயும் இருக்கக்கூடிய பக்கங்களை நாம வெளிப்படுத்தும் போது படிக்கும் போது நமக்கு அது வெளிச்சம் கொடுக்குது. அதே மாதிரி இந்த 12 அப்போஸ்தலனுடைய வேலைகள் பிற்பாடு கர்த்தர் இயேசு நிச்சயம் பண்ணது மாதிரி, பிதாவாகிய தேவன் நிச்சயம் பண்ண மாதிரி அந்த 7 மெசஞ்சர்ஸ் கிட்ட போச்சு. ஆனா இங்க விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த 7 சபை தூதர்களோ கேண்டில்ஸ் மாதிரி தன்னைத்தானே உருகிறதே தெரியாம அவங்க வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தான் உருகிறதே தெரியாம வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டாங்க. நமக்கு தெரியும் அந்த 7 அப்போஸ்தலர்கள், சாரி அந்த 7 தூதர்கள், ரொம்ப குறிப்பா அப்போஸ்தலர் பவுல் அதிகமான அடிகள், அதிகமான பாடுகள், சத்தியத்தை நிமித்தம், பர்சனல் மிஸ்டேக்னால இல்ல, அதிகமான பாடுகள் சத்தியத்தை நிமித்தம் அவங்க வாங்கிட்டு அவங்க யூதர்கள் மத்தியிலையோ புறஜாதிகள் மத்தியிலையோ அருமையா சுவிசேஷத்தின் ஒளிய அவருடைய ரைட்டிங்ஸ் மூலியமா அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய உபதேசங்கள், அவருடைய வாழ்க்கை மூலியமா அவர் வெளிப்படுத்தினார். கடைசியாக அந்த கேண்டில் தன்னுடைய தலையை வெட்டப்பட்டதுனால அந்த ஒரு கேண்டில் என்னாச்சு அப்படின்னா, தன்னுடைய வெளிச்சம் கொடுக்கக்கூடிய வேலையை அது நிறைவு பண்ணிச்சு. அதே மாதிரி இரண்டாவது கேண்டில் நமக்கு இந்த ஒரு சபைக்கு அந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த இரண்டாவது கேண்டில் நாம் பார்க்கும் போது அப்போஸ்தலர் யோவான், கர்த்தர் இயேசுவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அப்போஸ்தலர். இவர் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அத்தனை இடர்பாடுகள் மத்தியிலோ துன்புறுத்துதல் மத்தியிலோ இவர் சத்திய வெளிச்சத்தை அவர் பிரதிபலிச்சார். இன்னும் கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா, இவர் புதிய ஏற்பாட்டினுடைய இரண்டாவது லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். அதிகமான புத்தகங்கள் இவர் தான் எழுதினார். இவர் எழுதின புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்துட்டு போதும், புதிய ஏற்பாடு இதனுடைய இலுமினேஷன் ஜனங்களுக்கு போதும் அப்படின்னு யோசிச்சார் சகோதர சகோதரர். இவங்க எல்லாரும் எரிஞ்சு வெளிச்சம் கொடுத்தாங்க. மூன்றாவது பார்க்கும் போது ஏரியஸ். இவரை பத்தி நமக்கு தெரியும், முற்கால ஆதி சபை காலகட்டத்துல வெளிச்சம் அந்த ரூம்குள்ள வந்துருச்சு. ஆனா இவர் நின்னு திருத்துவம்ங்கிற எரில் அதுக்கு எதிராக அந்த அந்த இருளை என்ன பண்ணார்னா புறக்கணிச்சார், அதை தள்ளினார், அதை வெறுத்தார். அது நமக்கு தெரியும், அந்த நிசேய மன்றத்துல அத்தனை பேரும் இருட்டுல உட்காந்துக்கிறாங்க, ஆனா அவர் ஒருத்தருக்கா அந்த ஒரு வெளிச்சத்தை அவர் பிரதிபலிச்சார். சகோதர சகோதரிகளே, இன்னும் பார்க்கும் போது இவருடைய எழுத்துக்கள் என்ன ஆச்சு அப்படின்னா, கிழித்து போடப்பட்டு எரிக்கப்பட்டு இவர் நாடு கடத்தப்பட்டார். இன்னொருத்தர் தெரியும் நமக்கு, நாலாவது கேண்டில் வால்டோ. வால்டோ பார்க்கும் போது இவருடைய பூமிக்குரிய அந்தஸ்துகள் தன்கிட்ட உருகிட்டு இருக்கிறத தெரியாமலேயே என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, அந்த ரோமன் கத்தலிக்கினுடைய அனைத்து கான்ட்ரடிக்ஷன்ஸுக்கு அந்த இருளை விளக்குறதுக்கான வேலைகள் இப்படியெல்லாம் செஞ்சாங்க. அஞ்சாவது பார்க்கும் போது விக்லிஃப், டிரான்ஸ்லேஷன் ஹீரோ, வெளிச்சம் இவர் மூலியமா கூட வந்துச்சு. அந்த ரூம்குள்ள டார்க்னஸ் வெளிப்படுத்துறதுக்கு இவங்கெல்லாம் இவங்களுடைய வீரியத்துல அவங்க பண்ணிட்டாங்க. ரொம்ப குறிப்பா பார்க்கும் போது இவருடைய மற்றொரு பேர் சீர்திருத்தத்தின் விதி வெள்ளி. ஏன்னா இவர் எழுதின பாயிண்ட்ஸ் ஓபனா அட்டாக் பண்ணாரு பூசை பலி பத்தி, டிரான்சப்ஸ்டான்சியேஷன் ஓபனா அட்டாக் பண்ணார். அதே மாதிரி பெயர் சபையினுடைய அந்த ஒரு பாலாக்கும் அருவறுப்பு குறித்த சத்தியங்களை இவர் இந்த கேண்டில் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஒரு ஒளி இவருக்கு பின்னாடி வந்த மற்ற கேண்டில்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மிகவும் உதவிகரமா இருந்தது. ஒருவேளை இந்த ஒரு கேண்டில் இப்படிப்பட்ட ஒளி வீசக்கூடிய தன்மைய இவர் வெளிப்படுத்தல அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, தானியேல் 12 அதிகாரம் அதுல நமக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சாவிகள் இன்னைக்கும் நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா கிடைச்சிருக்காது. சகோதர சகோதரி, விஷயம் என்னன்னா இவங்க உருகிட்டு வெளிச்சம் கொடுத்தாங்க. ஆறாவது மிகவும் சிறந்த ஒரு கேண்டில், தன் காலகட்டத்துல 60,000 பக்கங்களுக்கும் மேலாக சத்திய வெளிச்சத்தை இவர் பிரதிபலிச்சார். மார்டின் லூத்தர், இவர் தெரியோ பெரிய பெரிய ஏதோ காலேஜில் போயிட்டு படிச்சா மாத்திரத்தா ஆசாரியர்கள் ஆக முடியும் அப்படின்னு கிடையாது. விசுவாசிகள் அனைவரும் ஆசாரியர்கள், பிரியஸ்ட்ஹுட் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ். அதன் மூலமா தான் அந்த நீதிமானாக்கப்படுதல், பெயர் சபையினுடைய பாவச்சீட்டுகள் ஆகிய அனைத்து இருள்களையும் இவர் தான் வெளிப்படுத்தினார். மேலும் இவருடைய அந்த ஒரு ஆணியை அடிச்சார் பாரு, 95 பீசிஸ், அதெல்லாம் இருளை விழுக்கக்கூடிய முயற்சிகளா இந்த வசனத்தினுடைய வழிகாட்டுதல்களா அங்க இருந்திருக்கு சகோதர சகோதரிகளே. அடுத்தது நம்மளுடைய மிகவும் அன்புக்குரிய சகோதரர் இவருடைய காலகட்டத்துல 50,000 பக்கங்கள் சத்திய வெளிச்சத்தை உமிழக்கூடிய பக்கங்களாக அவர் எழுதியிருந்தார். ஒரு சப்ஜெக்ட் எழுதுறது கஷ்டம், ஆனா கிட்டத்தட்ட 50,000 பக்கங்கள் இவர் எழுதி இருக்கிறார்னா, ஒரு மாசத்துக்கு 100 பக்கங்கள் எழுதி எழுதி தன் கிட்ட என்ன இருக்குன்னா உருகி இருக்கிறார். தெரியல அவங்களுக்கு உருகிட்டு இருக்கிறாங்க, ஆனா வெளிச்சம் என்ன ஆயிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. பர்சனலி ரெஸ்பான்சிபிள் போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன், மிக முக்கியமான காரணம் போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் இவர் வெளிப்படுத்துது. பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுனா 9000000, 9 மில்லியன். 9 பேர்கிட்ட ஒளி பேசுறது கஷ்டம், 9000 பேர்கிட்ட இவர் அந்த இலுமினேஷன் சத்தியம் இது தான் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சகோதர சகோதரர், 30 வயசுல $30,000 சாகும் போது பென்னிலெஸ் கேண்டில் ஃபுல்லா எரிஞ்சு முடிச்சிருக்கு. ஒருவேளை இப்படி யோசிச்சு பார்க்க, இந்த 7 கேண்டில்ஸ் மரக்கால்ல மூடி வச்சிருந்தா இந்த டாக்டரின்ஸ் இதனுடைய விளக்கங்கள் எங்க, நாமெல்லாம் எப்படி இருந்திருப்போம், சபை வாய்ப்பு நமக்கெல்லாம் எப்படி. இந்த கேண்டில்ஸ் அவங்களுக்கே உரிய வகை புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுட்டு அந்த வெளிச்சத்தை அவங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி சகோதர சகோதரிகளே, இப்போ மெய்யான ஒளிக்கு முன்னாடி ஜோதிகளின் பிதா கிட்ட இருந்து இது கடந்து வந்து, மெய்யான ஒளி கர்த்தரேசு கிட்ட இருந்து கடந்து வந்து, அங்கிருந்து கடந்து அந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலியமாக, அங்கிருந்து 7 அந்த சபை தூதர்கள் மூலியமாக, இன்னும் சற்று நாளைக்கு முன்பாக வாழ்ந்துட்ட அருமையான பரிசுத்தவான்கள் அவங்களுடைய ஓட்டங்கள் அவங்களுடைய பயோகிராபி, உதாரணத்துக்கு நாம் பயன்படுத்துறோம் பிரதர் ஆண்டன் ஃப்ரே, பிரதர் கார்ல் ஹேகன்சிக், இந்த மாதிரி சில முக்கியமான சில சகோதரர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில பிரதிபலிப்புகள் இங்கெல்லாம் கடந்து இப்ப எங்க வந்திருக்கு அப்படின்னா, உங்ககிட்ட நம்ம கிட்ட இப்ப இது என்ன இருக்கு அப்படின்னா வந்திருக்கு. நம்ம காலையில கேட்ட பாடம் போல நம்மளால என்ன பண்ண முடியறது இல்ல அப்படின்னா, சில சமயங்கள் ஒளி வீச முடியறது. காரணம் அவர் நீட்ட பட்டியல் போட்டார், பர்சனலி அந்த ஸ்டடி இல்ல அப்படி நிறைய காரணங்கள் அவர் போட்டார். பிரதர் ரத்தனுடைய இலுமினேஷனுக்கு அடிப்படை காரணமே என்னதா அப்படின்னா பர்சனல் ஸ்டடி. பர்சனலா அவர் ஸ்டடி பண்ணதுனால மாத்திரம்தான் அவர்னால் அந்த வெளிச்சம் வீச முடியுது. அதே மாதிரி நம்ம கிட்ட கூட இது முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னா, சம்டைம்ஸ் நம்ம கிட்ட ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, அவர் கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்றாங்க, லைட்டா அதை எடுத்துக்கிட்டாங்க, லைட்டா கொஞ்சம் லைட்டானா கொஞ்சமா. அதே மாதிரி இந்த ஒளிக்குரிய விஷயத்தையும் நம்ம லைட்டா எடுத்துட்டோம்னா, எப்படின்னா இதனுடைய அருமையான உதாரணம் கர்த்தரேசுவனுடைய ஒரு ஊமேலையே இருக்கு. அதுதான் மத்த 25 அதிகாரத்துல 5 பேர் இன்னொரு 5 பேர், புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள், எல்லா கன்னிகைகளும் அந்த மேரேஜுக்கு போறதுக்கு அக்ரே பண்ணாங்க, எல்லாரும் விளக்கை ஏத்திக்கிட்டாங்க. ஆனா விளக்குல எண்ணெய் இருக்கிறது விஷயத்துல யாரோ சில பேர் தீவிரம் காட்டுறது இல்லை. இது ஊமேல பேசி இருக்கிறார் அடையாளம். அதே மாதிரி தான் சபை வாய்ப்புல கூட சில பேர் இந்த ஒளி வீசக்கூடிய எலும்பி பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புல பங்கெடுப்பாங்க. இப்படி கடந்து வந்திருக்குதே, இதை நாம் சரியான வகையில எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு 5 பேர் தான் அதை எடுத்துக்குவாங்க. 5 பேர் இப்ப எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய காலம் இது இல்ல. இந்த தீர்க்க தரிசன வசனம் அவங்க கிட்ட இன்னும் நிறைவேறல. இது எப்ப அவங்க கிட்ட நிறைவேறும் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு காலம் வச்சிருக்கு. சபை வாய்ப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் இந்த ஒளி இப்படி இருந்துச்சு என்கிட்ட, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு அந்த கிரேட் கம்பெனி திரளான ஜனங்கள், இந்த சத்திய வாய்ப்புக்குள்ள வந்தவங்கல்ல திரளான ஜனங்கள், அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அதை அப்புறம் யோசிச்சு அதற்கான பிரகாசிக்கக்கூடிய வேலைகளை, அவங்களும் அந்த மாதிரி உருகி வேலை செய்யக்கூடிய வேலைகளை அவங்க செஞ்சு பிற்பாடு இந்த ஒளிக்குரிய விஷயம் அது எங்க போகும்னா, அது முற்பிதாக்க போகும், அந்த முற்பிதாக்களுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆயிரும்னா அதிக பேர் இந்த ஒரு சத்தியத்தில் இருப்பாங்க. ஜோதிகளின் பிதா மெய்யான கத்தர் ஏசு, மெய்யான ஒளியாகிய கத்தர் ஏசு, அவருடைய 144,000 மற்றும் திரள் கூட்டம், இவங்க அத்தனை பேருடைய கூட்டம் இருக்கும் போது இப்ப இந்த ஒளி எப்படி இருக்குன்னா மாபெரும் ஒளியா இருந்து இந்த பூமிக்குள்ள பெனிட்ரேட் பண்ணும், உள்ள நுழையும் போது அதுதான் ராஜ்யத்தினுடைய விஷயமாக அங்க இருக்கு. சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய முக்கியமான மார்க், நம்மளுடைய முக்கியமான கோணம் என்ன அப்படின்னா ரியலைஸ் பண்ணும் இது இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது அப்படின்னா எப்படி, என் சுய புண்ணியம் கிடையாது, இது தேவனுடைய ஈவ். இந்த ஒரு அருமையான வாய்ப்புல விழிப்புள்ளவர்களாக இருந்து எழும்பி பிரகாசிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டோம் என்றால், அதை பிரயோஜனப்படுத்திக் கொண்டோம் என்றால் மிகவும் சந்தோஷம். ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்மளால உணர முடியறது இல்லை அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? ஒரு சிறு உதாரணம் மாத்திரம் சொல்லி இந்த ஒரு பாடத்தை நான் முடிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக ஒரு ப்ரொஃபசர், அவர் ஒரு ஏத்தியிஸ்ட், ஏன்னா வேதாகமம் கூறுகிறபடி தேவன் இல்லை என்று சொல்கிறவர்கள் யார், அவங்க அப்படிதான் இருந்தாங்க. ஏசாயா 45:7 எடுத்து கோடிட்டு காட்டி வாசிக்கலாம்.
ஒளியை படைத்து நிறையும் உண்டாக்கினே, சமாதானத்தை படைத்து தீமையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர்.
இந்த வசனம் கோடிட்டு காட்டிட்டு உலகத்துல உண்டான பொருள்கள் எல்லாம் யாரால் உண்டானதுன்னு கேட்டார். பசங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இது தேவனால் உண்டான, எல்லாம் தேவனால் உண்டானதுன்னா இந்த ஒரு வசனத்துல ஒரு வரி வாசிப்பீங்களா, தீங்கை உண்டாக்குகிறவர் நானே. அப்போ உங்க தேவன் வந்து என்ன பண்ணிருக்கிறார்னா தீங்கை உருவாக்கி இருக்கிறார். தீங்கை உருவாக்கி இருக்கிறார்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும், எனக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். எனக்குள்ள என்ன இருக்கோ அதைத்தான் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். அப்போ உங்க தேவன் தீங்கை உண்டாக்கி இருக்கிறார்னா உங்க தேவனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா தீங்கு இருக்கு. ஆகையினால தேவன் தீங்குள்ளவர், அதனால தீங்கா இருக்கிறவங்க தேவனா இருக்க முடியாது, ஆகவே தேவன் இல்லை. எல்லா மாணவர்களும் அதிர்ச்சியா பார்த்துட்டு வெரி குட் ப்ரொஃபசர் அப்படின்னு. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட், பைபிள் ஸ்டூடெண்ட், வேதாக பைபிள் ஸ்டூடெண்ட் ஆஃப் த பைபிள், பைபிளை ரெகுலரா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவரு எந்திரிச்சு சொன்னாரு நான் உங்ககிட்ட பேசணும். என்ன சொல்லுங்க? கேட்ட போது அவர் சொல்லிட்டார், ப்ரொஃபசர் நான் ஒரு குவெஸ்டின் கேட்கிறேன், இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய தீங்கு இதெல்லாம் இருள் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் பூமியில இருக்குதா கேட்கிறார். ஆமா கண்டிப்பா பூமியில இருள் இருக்கு, தீங்கு இருக்கு, கண்டிப்பா இருக்குதுன்னு சொன்ன போது அவங்க பேசிட்டாரு அந்த ஸ்டூடெண்ட், அங்க தீங்கு இருளெல்லாம் பூமியில இல்ல. எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா தீங்கு இருளெல்லாம் பூமியில இருக்குது. பாருங்க எவ்வளவு கஷ்டம் பூமியில நாம பாக்குறோம். அந்த ஒரு குழந்தையை பாருங்க, பச்சை குழந்தைய என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க கொலை செய்யறாங்க. இது எவ்வளவு பெரிய தீங்கு. இதை உங்க தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்கிறார், கண்டிப்பா தீங்கு இருக்குதுன்னு சொல்ல போது அந்த ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாரு இல்ல தீங்கு இல்ல தீங்கு இல்லைன்னே சொல்லிட்டாரு. எப்படி ஸ்டூடெண்ட் சொல்றீங்க, கொஞ்சம் லாஜிக்கா பேசுங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்லிட்டாரு இந்த ரூம்ல வெளிச்சம் இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. ஆமா இந்த ரூம்ல வெளிச்சம் இருக்குதே நான் பாக்குறேன் அப்படின்னு. இந்த ரூம்ல இருள் இருக்குதான்னு கேட்டாரு. ஆமா இந்த ரூம்ல இருள் கூட இருக்குது பாருங்க, அங்கங்க இருள் இருக்கு. இந்த வெளிச்சத்தை உங்களால அளவிட முடியுமான்னு கேட்டாரு. ஆமா இந்த வெளிச்சத்தை என்னால அளவிட முடியும், அது கூட இந்த அந்த ஆங்ஸ்ட்ராம்ஸ் அளவெல்லாம் இருக்கு, கால மாணிகள் எல்லாம் இருக்கு, அதை நம்ம அளவிடலாம். ஆனா அந்த ஸ்டூடெண்ட் சொன்னாரு எங்க இருள அளவிடுங்க பாப்பலாம் அப்படின்னு கேட்ட போது ஆமா அதுக்கு அளவீடுகள் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ப்ரொஃபசர் நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல தான் தப்பு இருக்கு, இருளை அளவிட முடியாத ஆளுனால் இருள் இல்லைன்னு நான் சொன்ன உங்களால நம்ப முடியல. நீங்க இருள்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இருள்னா என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சொல்லிட்டா இருள் அப்படிங்கிறது சீரான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அது எப்படி இருக்கும்னா உடன் உட்புகக்கூடிய நிலைமையில இருக்கும். சொல்லிட்டார். அது ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஸ்டடி கண்டிஷன். அந்த இருள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துல வெளிச்சம் அங்க போகும் போது ஏதோ கொஞ்சம் லேட்டா வராது. எப்படி வரும் இருள்? உடனடியா வரும். அப்ப சொல்லிட்டாரு, லைட் எங்க ஆப்சண்டா இருக்குதோ அங்க டார்க்னஸ் இருக்கும், எங்க நன்மை இல்லையோ, எங்க தேவன் இல்லையோ அங்க தீங்கும் இருளும் இருக்கும். நாம புரிஞ்சுக்கிறது என்ன சகோதர? தீங்கை உண்டாக்குறவர் நானே அப்படின்னா, தேவனுக்குரிய விஷயங்கள், தேவன் விரும்பக்கூடிய விஷயங்கள், தெய்வீகமான விஷயங்கள் நம்ம கிட்ட ஆப்சண்டா இருந்ததுன்னா லேட்டா வராது. எப்படி வரும்? ஸ்பீடா வரும், ஸ்டடி கண்டிஷன். ஆனா அதேதான் லைட்டுக்கும், எப்ப இருள் விலகுதோ அப்ப வெளிச்சம் அங்க என்ன ஆகும்? இன்னும் சொல்லணும்னா, வெளிச்சம் போர்த்துல வரும் போது இருள என்ன பண்ணும்? அப்ப நம்மளுடைய விஷயம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய அந்த அனல் மூட்டக்கூடிய நிலைமைகள். அது கூட கடந்த பாடத்தில் நாம் பார்த்தோம், கண்டிப்பா அந்த பிரசன்ஸ்ல இருக்கும் போது, தேவன் நமக்குள்ள எப்பவுமே பிரசன்டா இருக்கும் போது இருளுக்கு நம்ம கிட்ட வேலை இல்லை, மரணத்துக்கு நம்ம கிட்ட வேலை இல்லை. கரடுமுருடான இந்த உலகத்தின் மத்தியில நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அருமையா சொல்லியிருக்கிறாங்க. பிலிப்பியர் 2:13-14 ஸ்லைட்லயே வாசிடலாம்.
விருப்பத்தையும் செய்தியையும் உங்களை உண்டாக்குறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஒளிந்ததும் வீணாக தயாரிக்கப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு.
இங்க கவனிச்சுக்கலாம், ஜீவ வசனத்தை
பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்.
இந்த ஒரு உலகத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, 15 நாம வாசம்னா கூட நல்லா தெரியும், இந்த கரடுமுரடான ஜனங்கள் மத்தியில, இந்த பூமியின் அமைப்புகள் மத்தியில, தேவனுடைய பிரசன்ஸிலேயே இருந்தால் மாத்திரம்தான் இந்த இருள்னால நம்ம கிட்ட வேலை செய்ய முடியாது சகோதர சகோதரிகள். மேலும் போன பாடத்துல கூட அருமையான ஒரு விஷயம் நாம் பார்த்தோம், அந்த ஒரு முன்மாதிரி கண்டிஷன். இதை கூட அப்போஸ்தலர் பவுல் பேசியிருக்கிறார், 1 தீமோத்தேயு 4:12. 1 தீமோத்தேயு 4:12.
உன் இரங்கலை குறித்து ஒருவனும் உன்னை அகதை பண்ணாத படித்து, நீ வாக்கிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கட்டிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு.
இதுதான் அந்த ஒளியில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய நிலைமை. இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி நிலைமையை காட்டி, கண்டிப்பாக இப்பேற்பட்ட ஒளி எங்கிருந்து வந்திருக்கு? தேவாதி தேவன் கிட்ட இருந்து, ஜோதிகளின் பிதா கிட்ட இருந்து, மெய்யான ஒளி மூலியமாக, அப்போஸ்தலர்கள் மூலியமாக, 7 சபை தூதர்கள் மூலியமாக, மற்றும் உண்மையாக வாழ்ந்துட்ட பரிசுத்தவான்களுடைய முயற்சிகளின் மூலியமாக இன்றைக்கு நம் மத்தியில வந்திருக்கு. இது சாதாரணம் கிடையாது. இதன் மேல நம்ம அதிகமான கவனம் வச்சு இதற்குரிய ஒரு அருமையான ஜீவியத்தை ஜீவிக்க நம் அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுவின் மூலியமாக சகல நன்மைகளையும் செஞ்சு உதவிகளையும் செஞ்சு வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரிடத்திலும் தேவனுடைய கிருபை இருப்பதாக. இந்த ஒரு அருமையான ஏற்பாடை கூட செய்திருக்கக்கூடிய கோத்தகிரி எக்லிஷாவுக்கு கூட மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி.